வணக்கம் கௌரி அனந்தன் அவர்களே.
வணக்கம் ரேணுகா.
பெண்கள் தினம் சம்பந்தமான நிகழ்வு ஒன்றுக்காக நீங்கள் மெல்பர்னுக்கு வந்திருக்கின்றீர்கள், அதனால் இந்த கேள்வி. உண்மையிலேயே பெண்கள் தினம் என்ற ஒன்று தேவைதானா?
இந்த கேள்வி வந்து நான் எந்த விதத்தில் பார்க்கிறேன் என்றால், பெண்கள் தினம் என்றது வந்து இந்த காலகட்டத்தில் வந்து பெண்கள் சம உரிமை பெற்று விட்டார்கள் என்று வந்து ஒரு கருத்து இருக்கிறது. எல்லாருமே பெற்று விட்டார்களே, நீ இதற்கு இந்த பெண்கள் தினம் என்ற பெரும்பாக கொண்டாட வேண்டுமா என்ற ஒரு கருத்து. ஆனால் வந்து இதுவே நாங்கள் ஒரு 10 வருடங்களோ 20 வருடங்களோ முன்னெல்லாம் எடுத்து பார்த்தோமா இருந்தால் வந்து இந்த இடத்தை அடைவதற்கு வந்து இங்க நிறைய பெண்கள் வந்து நிறையவே பாடுபட்டிருக்கிறார்கள். அப்ப அந்த காலகட்டத்தில் வந்து இந்த தினம் என்றது வந்து அவர்களை கௌரவிப்பதற்காக, அந்த பெண்கள் எண்ணத்தின் மகத்துவத்தை உணர வைப்பதற்காக உபயோகப்படுத்தி இருக்காங்க. அப்ப அதே வந்து நாங்கள் அந்த சில விழாக்களை வந்து ஒரு ட்ரெடிஷனலாயும் கொண்டு போகிற மனப்பாங்கு எங்கள், அதுவும் தமிழர்களிடத்துல வந்து ஒரு இருக்கிறது என்றுதான் கூறலாம். அது காலகூட்டத்தில் வந்து தன்பாட்டிலேயே சில சமயங்களில் இல்லாமல் போய்விடலாம். ஆனால் அது நாங்கள் வலோக்கரமாக இல்லை, நாங்கள் கொண்டாட தேவையில்லை, இனி இனிப்பாட்டோணும்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் வந்து திடீரென முடிவெடுத்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்றுதான் நான் கருதுகிறேன்.
அதே நேரம் பெண்ணுக்கு பெண் தான் எதிரி என்ற ஒரு கூற்று பல ஆண்களாலும் இன்னும் பல தரப்பட்டவர்களாலும் முன்வைக்கப்படுவதுண்டு. குறிப்பாக வரதட்சணையாக இருக்கலாம், அல்லது அடிமைப்படுத்துகின்ற விடயம், அல்லது ஒரு தாய் தனது மகள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது என்று பல கோணங்களை இதற்கு உதாரணமாக குறிப்பிடுவார்கள். பெண்ணுக்கு பெண் எதிரி என்ற இந்த கூற்றோடு நீங்கள் உடன்படுகிறீர்களா?
இந்த கருத்து வந்து பெரும்பாலும் வந்து சின்ன திரைகள், தற்போது தொலைக்காட்சி தொடர்கள் அதுகளின் மூலமாக ஊன்றப்பட்ட ஒரு கருத்தாகத்தான் நான் பார்க்கிறேன். அதிலும் குறிப்பாக வந்து இந்தியாவை எடுத்துக்கொண்டேன்னா வந்து மாமியார் மருமகள் சண்டை என்றதில் தான் அது இந்த கருத்து வந்து ஆரம்பித்தது என்றே கூறலாம். அப்ப வந்து ஒரு ஒரு வீட்டுல வந்து இருப்பவர்கள் வந்து மாமியார் மருமகள் நாத்தனார் அவர்கள் தான் இருப்பார்கள். அவர்கள் வந்து தங்களுக்குள்ளேயே, அதாவது வெளியிடங்களுக்கு வேலை செய்ய செல்வதன்னு இல்லை, அப்ப வீட்டுக்குள்ளேயே இருந்து பிரச்சனை படுறது, அதை கோல் மூட்டுறது, அந்த அந்த பிரச்சனைகள் மூலம் அந்த பெண்ணுக்கு பெண் எதிரி என்ற கருத்தியல் உருவானதாக நான், இது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து என்னோட முன்னேற்ற பதவியில் வந்து நிறைய பெண்கள் வந்து நான் சந்திச்சிருக்கேன். அவர்கள் வந்து நிறையவே உதவி இருக்கிறார்கள், நிறைய பேர் அரவணைத்து போயிருக்கிறார்கள் என்ற விதத்தில் என்னோட தனிப்பட்ட ரீதியில் வந்து நான் அதை ஒரு பெண்ணுக்கு பெண் எதிரி என்ற கருத்தை வந்து நான் ஆதரிக்கவில்லை.
இன்னும் ஒன்று எழுதாத விதியாக காணப்படுகின்றது. அப்படி என்றால் ஆண் படியும் இருக்கலாம், ஆனால் பெண் என்பவள் கண்ணகி போன்று இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பு இருக்கின்றது. நீங்கள் இலங்கையில் குறிப்பாக யாழ்ப்பாணத்திலும் பல வேலை திட்டங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த போக்கு, இப்படியான ஒரு எண்ணம் அங்கு அதிகம் காணப்படுகின்றதா, அல்லது மாற்றம் வந்திருக்கின்றதா?
அந்த கண்ணகி மாதிரி என்ற கருத்து வந்து பெரும்பாலும் ஆண்களால் வலியுறுத்தப்படுவது எந்த இடத்துல இருந்தாலும் வந்து கற்பு என்ற ரீதியில் தான் அதை முக்கியமாக கருதுகிறார்கள். அதாவது இங்கு கற்பு என்பது வந்து இப்ப கண்ணகி மாதிரி இருக்க வேண்டும், அதாவது ஆண் வந்து என்ன தவறு செய்தாலுமே வந்து அதை பொறுத்து போகக்கூடிய, அதற்கு அனுசரணை செய்து கொள்ளக்கூடிய ஒரு பெண்ணாகத்தான் கண்ணகி உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் வந்து இந்த புராண கதைகள். அந்த கருத்தியல் வாதமானது இந்த காலகட்டத்துக்கு வந்து சட்டேனும் ஒரு பொருந்தாத ஒரு கருத்தியல் கோட்பாடாகவே நான் கருதுகிறேன். ஆனால் தற்போது யாழ்ப்பாணத்தில் சில இன்னும் அந்த பழைய மனோபாவங்கள் இருக்கத்தான் செய்கிறது. நீங்கள் சமீபத்தில் நடந்த சில கொலைகளை பார்த்தீர்கள்னு சொன்னால், கணவரால் வந்து நிறைய பெண்கள் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், வேறையொருவரிடம் தொடர்பு இருந்தார், வேறையொருவரிடம் கதைத்தார், அப்படி அப்படின்னு சொல்லி நிறைய மனைவிமார்கள் கொலை செய்யப்பட்டிருக்கார்கள். அதில் குறிப்பாக வந்து வெளிநாட்டில் ஆண் கணவர் இருக்கும் பட்சத்தில் வந்து அவர் திருப்பி ஊருக்கு போகும்போது அவர்களுடைய உறவினர்கள் வந்து நீ இல்லாத சமயத்தில் வந்து இந்த பெண் வீரர்களுடன் கதைத்தார், அப்படி நிறைய பிரச்சனைகளை சொல்லும் போது அந்த கணவன் அந்த ஆத்திரத்தில் வந்து அந்த மனைவி கொலை செய்கிற ஒரு சந்தர்ப்பம் அமைந்திருக்கிறது. அப்ப இது வந்து இன்னுமே வந்து நாங்கள் பிற்போக்குப்பட்ட மனநிலையில் தான் இருக்கிறோமா என்ற கேள்வியை வந்து எழுப்பித்தான் கொண்டிருக்கிறது. ஆனால் இது வந்து நாங்கள் இன்னுமே ஒவ்வொருத்தரும் இந்த மனநிலையை மாற்றுவதற்காக நாம முயற்சித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். முக்கியமாக உளவள ஆலோசகர்களாக வந்து நாங்கள் நிறைய ஆண்களுடனும் சரி பெண்களுடனும் சரி நிறைய விஷயங்களை பற்றி கலந்துரையாடல்கள், குடும்பம் குடும்ப நல திட்டங்கள் அந்த சம்பந்தமாக வந்து அவர்களுடன் கலந்துரையாடி அவர்களுடைய மன ஓட்டங்களை வந்து நம்மால் முடிந்தளவு மாற்ற முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். அது இன்னும் தற்போது உடனடியாக பலன் கொடுக்காவிட்டிலும் இன்னும் ஒரு வருடமோ 2 வருடங்கள் இன்னும் ஒரு 5 வருடங்களில் அந்த மனப்பொங்குமானால் கூட அது நிச்சயமாக ஒரு வெற்றியாகவே அமையும்.
நீங்கள் உளவள ஆலோசகராக இருக்கின்றீர்கள். ஆரம்பத்தில் கணினித்துறை சார்ந்த தொழிலைத்தான் நீங்கள் மேற்கொண்டிருந்தீர்கள், பின்னர் திரைத்துறையிலும் ஈடுபட்டீர்கள், அதன் பின்னர் எழுத்தாளர் என்ற முகமும் சேர்ந்திருக்கின்றது. உண்மையிலேயே உங்களை யார் என்று அடையாளப்படுத்த நீங்கள் விரும்புகிறீர்கள்?
இந்த கேள்விக்கு பதில் வந்து எனக்குமே தெரியாத ஒன்றாகத்தான் இருக்கிறது. அடையாளப்படுத்துவது என்பது வந்து ஒரு எழுத்தாளராக அடையாளப்படுத்துவதை நான் கூட விரும்புகிறேன். ஏனென்றால் மற்ற நான் தேர்வு செய்த எல்லா தொழில்களுமே வந்து இந்த எழுத்து என்பதற்கு வந்து உதவிகரமாகத்தான் அமைந்திருக்கிறது. அதிலும் நீங்கள் எனது நாவல்களை படித்தீர்கள் என்றால் வந்து அதில் முக்கிய கதாபாத்திரங்கள் வந்து நான் செய்கிற தொழில்கள் தான். அந்த முதலாவது நாவலில் வந்து பிரதான கதாபாத்திரம் மைதிலி வந்து
உளவியல், அதான் நான் கேட்க இருந்தேன். அந்த மைதிலி வந்து நீங்கள் தானே உங்களை உருவப்படுத்தி தான் எழுதினீர்களா?
அப்படி எதுவும் சொல்ல முடியாது, ஆனால் எனது அந்த தாக்கம் இருக்கலாம். ஆனால் மைதிலியாக நான் மாறினேனா இல்லை என்ன மாதிரி மைதிலி எழுதினேனா எனக்கு சொல்ல தெரியவில்லை. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு ஒரு ஒரு விஷயம் ஒரு ஒரு நபரை பிடித்தால் வந்து அந்த விஷயங்களை முழுவாக உள்வாங்கிக் கொள்வேன். அது மாதிரி நான் மாற இப்படி ஆக வேணும் என்று சொல்லி நினைத்து மாறுவது வந்து அது ஒரு அதிகமாக இருக்கிறது. எனவே வந்து இதற்கான பதிலை வாசகர்கள் தான், அது வாசகர்களிடமே விட்டு வருகிறேன். இதை பற்றி சொல்வதற்கு எதுவும் இல்லை.
சரி, இப்ப அந்த கனவுகளை தேடி வந்து உங்களது முதலாவது நாவல் இல்லையா, அந்த நாவலில் வந்து யதார்த்தம் இருக்கின்றது, ஜனரஞ்சகம் இருக்கின்றது. உண்மையிலே நீங்கள் ஆரம்பித்தது ஒரு யதார்த்த நாவலாக அதை எழுத வேண்டும் என்று நினைத்தீர்களா, அல்லது முற்று முழுதாக ஜனரஞ்சகமாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்து எழுத ஆரம்பித்து அது இரண்டும் கலந்த கலவையாகி போனதா?
என்னுடைய நாவல்களில் பெரும்பாலும் வந்து நான் சந்தித்த மனிதர்களை பற்றித்தான் நான் கூடுதலாக குறிப்பிட்டு வந்திருக்கிறேன். ஏனென்றால் முற்று முழுதாக ஒரு புனைவு கதையை வந்து நாங்கள் நமது வாழ்நாளில் எத்தனையோ வித வித்தியாசமான மனிதர்களை நான் சந்தித்திருக்கிறோம். அப்ப அத்தகைய சந்தர்ப்பத்தில் வந்து நாங்கள் புதிதாக இன்னொரு புனைவை வந்து அதுக்குள்ள கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. அது வந்து எல்லா சந்தர்ப்பத்துக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாத ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. முக்கியமாக வந்து இலக்கிய உலகில் வந்து புனிவான கருத்துக்களை தான் முக்கியத்துவப்படுத்துகின்ற சந்தர்ப்பம் காணப்படுகிறது. எனவே வந்து எனது நாவல்களை வந்து ஜனரஞ்ச கண்ணோட்டத்தில் பார்க்கின்ற ஒரு ஒரு கண்ணோட்டமும் இருக்கின்றது. ஆனால் நான் வந்து அதை பற்றி பெரிதாக இப்போதைக்கு கவலைப்படவில்லை, கவலைப்படவோ அதை பற்றி நான் பெரிதாக யோசித்தின்ற அளவுக்கு இல்லை. எனது மூன்றாவது நாள் வந்து கொஞ்சம் இந்த கண்ணோட்டங்களை மாற்றலாம் என்று நான் கருதுகிறேன்.
சரி, நீங்கள் எழுத ஆரம்பித்ததற்கு காரணம் எழுத்தின் மீதான ஆர்வம் என்பதை தாண்டி திரைத்துறையினூடாக சாதிக்க முடியாததை எழுத்தினூடாக சாதிக்க முடியும் என்று நினைக்கிறீர்கள், அதுதான் காரணமா?
ஆரம்பத்தில் வந்து திரைப்படம் எடுக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சிகளை மேற்கொண்டிருந்தோம். நான் ஹிமாலயா கிரியேஷன்ஸ் என்ற ஒரு அட்வர்டைசிங் கம்பெனி ஆரம்பித்திருக்கிறேன் யாழ்ப்பாணத்தில். அப்ப இதன் மூலமாக நான் சில திரைக்கதைகளை ஆராய்ச்சி இதன் என்னென்ன மாதிரி எடுக்க முடியும் என்ற சில விஷயங்களை பற்றி ஆராய்ந்து கொண்டு போன போது நாம் நினைக்கின்ற எல்லா விடயங்களையும் வந்து திரைப்படத்துக்குள் கொண்டு வர முடியாது என்ற ஒரு உண்மை அப்போது நான் புலப்பட்டது. அந்த சில விஷயங்கள் வந்து நாம் திரைப்படத்தின் ஊடாக மட்டும்தான் கொடுப்போம் என்று சொன்னால் அந்த விஷயங்கள் வந்து சரியான முறையில் போய் சேராது என்ற ஒரு, ஏனென்றால் அதில் வந்து திரைப்படம் என்று எடுக்கும் போது வந்து கூட கொமர்ஷியல் இதில் வந்து நிறைய சேர்க்க வேண்டி இருப்பதால் வந்து நாம் சொல்ல வேண்டிய விஷயத்தின் தாற்பரியம் வந்து குறைக்கப்படுகிறது. அப்ப எனவே வந்து நாம் இதை வந்து எழுத்து மூலம் கொடுக்கும் போது வந்து அது இந்த நாம் சொல்ல வேண்டிய விஷயம் வந்து சரியான முறையில் போய் சேர்கிறது என்ற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு ஏற்பட்டது. எனவேதான் நான் அதை நாவலாகவே வெளியிடுவோம் என்று சொல்லி இறங்கினேன். எழுத்தாளர்களாக பரிணாமம் எடுத்தது அதன் இதன் மூலம்தான்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் மெல்பர்னில் நடைபெறும் அனைத்துலக பெண்கள் தின விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் எழுத்தாளர் கௌரி அனந்தன் அவர்கள். நீங்கள் கனவுகளை தேடி எழுதியிருக்கின்றீர்கள், அதன் பின்னர் பெயரிலே, அதைத் தொடர்ந்து இப்போது மூன்றாவது நூலையும் வெளியிடுகின்றீர்கள். அது என்னத்தை பற்றிய நூல்?
மூன்றாவது நாவல் வந்து அதுவும் ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எழுதப்பட்டதுதான். ஆனால் வந்து இந்த நபர்கள் வந்து நான் தற்போது வெளிக்கொண்டு வர விரும்பவில்லை. அதை வாசித்த பின்னர் நீங்கள் அறிந்து அவரவர் சில சர்ச்சைகளை உருவாக்கலாம். எனவே நான் அதை பற்றி இப்போது வந்து சொல்லுவது சரியானதாக தோன்றவில்லை.
எப்போது வெளியிடுகின்றீர்கள்?
இந்த வருடத்தில், இந்த வருட இறுதிக்குள் வெளியிட இருக்கிறேன்.
எழுத்து என்று வருகின்ற போது பலரும் பலவிதமாக எழுதுகிறார்கள். குறிப்பாக சொல்ல போனால் ஆபாசமான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்துவது. இன்னும் குறிப்பாக சொல்வதானால் உடல் சார்ந்த பாலியல் உறுப்புகளின் பெயர்களை அதிகம் பயன்படுத்தி எழுதுகின்ற ஒரு ஒரு ட்ரெண்ட், ஒரு போக்கு இப்போது அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. பல பெண் எழுத்தாளர்களும் கூட இதற்குள் அடக்கம். இந்த போக்கு வந்து ஆரோக்கியமான ஒன்றாக பார்க்கிறீர்களா அல்லது அருவறுப்பான ஒன்றாக பார்க்கிறீர்களா?
இதற்கு நேரடியாக சொல்ல வேண்டுமானால் நான் அதை வந்து அரவறுப்பான ஒன்றாகத்தான் பார்க்கிறேன். ஆனால் எனது எழுத்துக்கள் கூட சில பாலியல் சார்ந்த விஷயங்கள் கூறப்பட்டிருக்கும். ஆனால் வந்து அவை வந்து ஒரு அளவு மீறாத ஒரு, எனக்கு இது இதுவரைக்கும் தான் எல்லாம் சொல்ல முடியும், இதற்கு மேல் வந்து நீங்கள் உங்கள் கற்பனை தான், அது அதுதான் உண்மையான ஒரு எழுத்துக்கு வந்து வலி சேர்க்கக்கூடியது. தற்போது என்ன கருத்து நிலவுகின்றது என்றால், ஒரு கட்டுடைத்தல், எழுத்தின் கட்டுடைத்தல் என்பது வந்து பாலியல் வசவு சொற்களை உள்ளடக்குவதும் பாலியல் சம்பந்தமாக எழுதுவதும் கேவலமான வார்த்தை பிரயோகங்களை உள்ளடக்குவதுன்னு அந்த கட்டுடைத்தல் என்ற ஒரு தவறான கருத்து வந்து பெரும்பாலான எழுத்தாளர்கள் மத்தியில் காணப்படுகிறது. அதிலும் குறிப்பாக பெண் எழுத்தாளர்கள் வந்து தாங்கள் வித்தியாசமான எழுதுகிறோம் என்று போட்டு இந்த இந்த உத்திகளை வந்து கையாள தொடங்குகிறார். இது வந்து குறுகிய காலத்தில் பிரபலம் அடையக்கூடிய உத்தியாக இருந்தாலும் வந்து அந்த எழுத்துக்கள் வந்து நிலைத்திருக்குமா என்று சொன்னால் வந்து நிச்சயமாக நிலைத்திருக்காது என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயமாக இருக்கிறது.
ஆனால் அவ்வையார், காக்கி பாடினியார் போன்ற பெண் புலவர்கள் பாடாததையா நாங்கள் பாடிவிட்டோம் என்று அவர்கள் நியாயப்படுத்துகிறார்களே, இதற்கு என்ன சொல்வீர்கள்?
உண்மை. ஆனால் அவர்கள் அவை மட்டும்தான் எழுதினார்கள் இல்லையே, அவர்கள் வந்து ஏதாவது ஒரு இடத்தில் அவசியமான இடத்தில் மட்டும் பாவித்தார்கள். ஆனால் அமிர்தாக்கள் என்ன செய்கிறார்கள், இதை மட்டுமே எழுதிட்டு தேவையில்லா ஏதாவது அவசியமான விடயத்தை வந்து ஒரு கொஞ்சம் அதுக்குள்ள வைக்கிற மாதிரி தான் எழுதுறாங்க. அதால் வந்து வாசிப்பவர்களுக்கு முதல் தெரிவது வந்து அருவறுப்பான விடயம் தான் முதலில் தெரிகிறது. அதன் பின் நாங்கள் என்னதான் நல்ல விஷயத்த சொல்ல போனாலும் வந்து அது வந்து எடுபட போறதில்லை. ஆனா அவ்வியார பாத்தீங்கன்னா, அவன் உண்மையான ஒரு கோபத்துல வந்து அந்த தன்னுடைய கோபத்தை இதுக்கு மேல காட்ட முடியாதன்ற ஒரு நிலையில வந்து வார்த்தை பிரியவங்கள் உபயோகித்திருப்பா. எங்களுக்கு வந்து அது அதாவது சொல்லுவாங்க, உண்மையான சினம் என்றதோ எந்த விஷயமுமே வந்து அளவோட பாவிக்கும் போதுதான் அதுக்குரிய உண்மையான தாற்பத்தியத்தை அடையும். நாங்க நெடுவெலுமே கோவப்பட்டு கொண்டு இருக்கிற வந்து நீங்க அவசியமான விதியத்துக்கு கோவப்பட்டீங்கன்னா கூட அதை வந்து அது சீரியஸா நினைக்க மாட்டாங்க. சொல்லுவாங்க, ஓனா வருது ஓனா வருதுன்னு டெய்லி சொல்லிட்டு வந்து இது உண்மைக்குமே ஓனா வந்தாலும் கூட யாருமே கணக்கெடுக்க மாட்டாங்க சொல்லிடணும். அது மாதிரிதான் நான் இந்த விஷயங்களை பாக்குறேன்.
சரி, திருமணம், குடும்ப கட்டமைப்பு என்பது பெண்களை அடிமைப்படுத்துகின்ற ஒன்று என்பது பெரியாரின் கூற்றும் கூட. குடும்பம் வந்து சமூகத்திற்கு தேவையற்ற ஒரு அமைப்பு என்று நம்புவர்களின் எண்ணிக்கை இப்போது அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. நீங்களும் இதை நம்புகிறீர்களா?
எனது தனிப்பட்ட அபிப்பிராயமே கேட்டீங்கன்னால் நான் எனக்கும் அதில் நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் இந்த இனிமையானால் வந்து நாங்கள் ஒரு குடும்பம் என்ற ஒரு வரையறைக்குள் தான் இன்னும் நமது கலாச்சாரம் இருந்து கொண்டிருக்கிறது. அது மாறுவதற்கு வந்து சில காலம் ஆகலாம். அதை வந்து நான் ஏற்கனவே கூறியது போல வந்து நாம் எதையும் வந்து வற்புறுத்தி மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அது காலத்தின் ஓட்டத்துக்கு வந்து தேவை இல்லாதவர்கள் வந்து தானாகவே வலுவிழந்து போகும். அதை வந்து யாராலும் அந்த நிலையில வந்து தடுக்கவும் முடியாது. அந்த நிலையில அந்த காலகட்டத்தில் வந்து நாம் என்னதான் இந்த கலாச்சாரங்களை கொண்டு நடத்த போறோம்னு சொன்னாலும் அது வலுவிழந்துதான் போகும். ஆகவே காலத்தின் கையிலேயே அதை விட்டு வருது தான் உசிதம் என்று கருதுகிறேன்.
சரி, இறுதியாக உங்களது ஆஸ்திரேலிய விஜயம் பற்றி பார்ப்போம். நாளைய தினம் நடைபெறுகின்ற நிகழ்ச்சியில் நீங்கள் உரையாற்ற இருக்கின்றீர்கள். என்ன தலைப்பில் பேசப் போகின்றீர்கள், என்ன விடயங்களை அதில் நீங்கள் சொல்லப் போகின்றீர்கள், அதை பற்றி கூறுங்கள்.
எனது தலைப்பு வந்து பெண்ணியத்தின் புதிய போக்குகள் என்ற தலைப்பில் தான் நான் பேச இருக்கிறேன். அதில் வந்து நமது பெண்கள் வந்து என்னதான் பல விஷயங்களில் வந்து ஆண்களுக்கு நிகராக சாதனை புரிந்திருந்தாலும் நடந்து பல விடயங்களை கொண்டு நடத்தினாலுமே வந்து இன்னும் சில விஷயங்களில் வந்து மனதளவில் வந்து அவர்களுடைய மாறுபாடு வந்து இன்னும் வரவில்லை என்றுதான் கருத வேண்டும். அந்த விடயங்களை பற்றி தான் நான் நாளைக்கு கருத்து சொல்லவிருக்கிறேன்.
மிக நன்றி கௌரி அனந்தன் அவர்களே. உங்களது எழுத்து பணி மேன்மேலும் தொடர வேண்டும், உங்களது ஆஸ்திரேலிய பயணம் நல்ல முறையில் அமைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி.
SBS தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS ரேடியோ மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.